மனிதர்களாக தோன்றியுள்ள நாம், மனம் என்ற ஒன்று நமக்காக அமைக்கப்பட்டு அதில் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாம் மனதில் வாழ்கின்றோமே தவிர உடலால் வாழவில்லை. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாம் மனதை கொண்டு வாழ்கின்றோம், மனதை கொண்டுதான் நாம் மனிதர்களாக இருக்கின்றோம். மனம் என்ற ஒன்று இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை அஸ்தமித்து விட்டது. மனம் வெறுத்துவிட்டது, இனி நான் வாழ விரும்பவில்லை. மனம் சுகமாக இருக்கின்றது, இன்னும் நான் வாழ விரும்புகின்றேன். மனதிற்கு தேவையானது என்ன, உடலுக்கு தேவையானது என்ன? மனதால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த உண்மையை மீண்டும் 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 நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த எண்ணத்தின் மீதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தோற்றமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணமும். அந்த எண்ணத்தின் அளவில் நான் என்னுடைய திருப்தியை கொண்டு வாழ்ந்தேனா, நிம்மதியை கொண்டு வாழ்ந்தேனா, அந்த அடிப்படையில் என்னுடைய மரணம் நிகழ்ந்ததா, திருப்தி அடைந்த ஆன்மாவாக என்னுடைய உயிர் பிரிந்ததா, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பகுதி. மனதை கொண்டு உயிர் பிறக்கிறது. மனதில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால், துன்பம் ஏற்பட்டுவிட்டால், பயமோ பீதி ஏற்பட்டுவிட்டால் என் உயிர் பிரிந்துவிடும் அதிர்ச்சியின் போது. ஆனால் மனதில் சுகமும் அமைதியும் தெளிவும் இன்னும் தீர்க்கமான நல்லறிவும் கொண்டு நான் வாழ்வேன் என்றால் அந்த மனதிலிருந்து உயிரோட்டம் இன்னும் பெருகுகின்றது. நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அவசியம் என்று கூறுவோம். நம்பிக்கை அற்றுப்போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமித்துவிடும், நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாமல் ஆகிவிடும். அந்த நம்பிக்கையும் மனதின் அடிப்படையில் தான். மனதிற்கு மேலாக ஒரு நம்பிக்கை, மனதிற்கு அறிவிக்கப்படுபவற்றின் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன். அந்த மனதினுடைய அறிவிப்பு மனதிற்கு அறிவிக்கப்படக்கூடியது. சத்தியமாக இருந்தால் நம்பிக்கை வேண்டும், அசத்தியமாக இருந்தால் அது கூடாது, நமக்கு ஆகாது என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். அதிலிருந்து விலகவும் வேண்டும். அதனை நாம் மனதில் கொள்ளவும் கூடாது. அதனை நாம் ஒரு துஷ்டசகனமாகவும் துஷ்சகனமாகவுமே நாம் கருதுகின்றோம். நம் மனதுக்கு எது சரியில்லையோ, எது அழகானதாக இல்லையோ, அதனை நாம் துஷ்சகனமாகவே கருதுகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை மிக அவசியம். அந்த நம்பிக்கை நன்மையானவற்றின் மீது அமைய வேண்டுமே தவிர அந்த நம்பிக்கை எனக்கே கீழாக என் மனதுக்கு சுகமில்லாத ஒன்றின் மீது நான் நம்பிக்கை வைக்கவும் கூடாது. அந்த எண்ணத்தை நான் என்னுடைய மனதில் கொள்வது துர்ச்சகனம். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன், அதனை நான் மனதில் கொள்வது துர்ச்சகனமாக இருக்கிறது. நான் முடைப்பட்டவனாக ஆகிவிட்டேன், வறுமையில் ஆகிவிட்டேன், அதனை எண்ணுவது என்னை துர்ச்சகனமாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் எப்பொழுது சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எண்ணத்தின் மீது சத்தியமாக நன்மை மட்டுமே உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதும் ஆகமாக்கப்பட்டதுமாக இருக்கின்றது. நன்மைக்கு புறம்பாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் நீக்க வேண்டும். உங்களுடைய இறைவன் மீது நீங்கள் ஆறுதலும் ஆதரவும் கொண்டிருப்பவர்களாக இருப்பீர்களானால் அவனிடமிருந்து நன்மைகள் மட்டுமே உங்களுக்காக விதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. எவ்வளவுதான் துயரத்தில் இருந்தாலும் அந்த துயரம் வேண்டாம், துயரத்திற்கு அப்பால் அதற்கு நேரெதிராக இருக்கக்கூடிய சுகம் எனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனதை உங்களுக்காக அமைத்திருக்கின்றான். அங்கு இறைவனுடைய வாக்கு நிறைவேறுகிறது. உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டுவிட்டது நேரடியாக இறைவனுடைய தொடர்பு. உங்களுடைய உள்ளத்தில் சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இல்லை, எனக்கு சுகவீனம் இருக்கிறது என்று என்னுடைய அறிவு கூறுகிறது. இப்பொழுது அறிவா அல்லது உங்களுடைய நற்செய்திகள் அறிவிக்கப்படுகின்றது உங்களுடைய இறைவனால், அந்த அறிவிப்பா எது வேண்டும்? அறிவுக்கும் அறிவிப்பிற்கும் இடையே நாம் எதனை தேர்ந்தெடுப்பது என்பது கூட தெரியாத அளவுக்கு நாம் விளங்காதவர்களாக ஆகிவிட்டோம். நாம் செயல்பட முற்படுவதெல்லாம் என் மனதில் நான் எதனை கொண்டிருக்கின்றேனோ அதன் அடிப்படையில் மட்டுமே தான். என்னுடைய இயக்கங்கள் அனைத்துமே என்னுடைய மனதில் எதனை நான் எல்லையாக வைத்திருக்கின்றேனோ அதனை நோக்கித்தான் என்னுடைய அறிவு செயல்படும், அதனை நோக்கித்தான் நான் என்னுடைய பாதையை அமைப்பேன். அதற்கு மாறாக நம்முடைய பாதை ஒருபோதும் அமையாது. அதனை நாம் உணர்ந்தாலும் சரியே, உணராவிட்டாலும் சரியே, மனதில் என்ன இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய பாதை, உங்களுடைய அவ்வளவு தேவைகளும் அதன் அடிப்படையில் இயங்குவதை உங்களை அறியாமலேயே நீங்கள் கவனிக்க முடியும். எனவே என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய உள்ளத்தில் நான் நன்மையை கொண்டு விளங்க வேண்டும். என்னுடைய உடலில் நோய்கள் இருக்கின்றன, இருதயத்தில் நோய்கள் இருக்கின்றன, கல்லீரலில் நோய்கள் இருக்கின்றன, நுரையீரல்களில் நோய்கள் இருக்கின்றன, வயிற்றில் நோய்கள் இருக்கின்றன, எலும்புகளில் நோய்கள் இருக்கின்றன, மூட்டுகளில் நோய்கள் இருக்கின்றன. நோய்கள் இல்லாத பகுதிகள் இல்லை. எவ்வளவுதான் நான் என்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் நோய் தொற்றுவதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது இயலாதது. இப்பொழுது கேட்டாலும் வயதான பிறகு நோய்கள் வரலாம், வரத்தான் செய்யும். அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றமே தவிர இப்பொழுது நோய்கள் வர வேண்டாம் என்று இருக்கின்றது. நோய்கள் வேண்டாம் என்று இருக்கும் பொழுது அந்த நோயினுடைய தன்மையை உருவாக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் இப்பொழுது நீக்கப்படுகின்றன. நோய்கள் வரும் என்று கூறும் பொழுது என் அறிவை நான் நம்புகின்றேன். அறிவிப்போ இறைவனிடமிருந்து வந்திருக்கின்றது, நோய்கள் வர வேண்டாம். இந்த இரண்டில் நீங்கள் உங்களுடைய மனதில் சீர்தூக்கி பாருங்கள். எது வேண்டும், எது ஆகாது, எது கூடும், எது நமக்கு ஆகுமானது என்பதை நீங்கள் உங்களுடைய மனதில் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய மனதிலிருந்து மட்டுமே தான் ஒவ்வொரு காரியமும் நிகழ்கின்றது. நீங்கள் அதனுடன் முயற்சித்தாலும் சரி, முயற்சிக்காவிட்டாலும் சரியே. தூங்கி எட வேண்டும் என்று விரும்புகின்றேன், எனவே எழுந்திருக்கின்றேன். இத்தனை மணிக்கு எட வேண்டும் என்று விரும்புகின்றேன், அத்தனை மணிக்கு ஓரளவுக்கு அரசியல் புரசலாக எனக்கு என் மனம் எனக்கு அறிவிக்கின்றது, நான் எழுந்திருக்க வேண்டும் என்று. குறிப்பாக அலாரம் தேவையில்லை. நான் என்ன விரும்புகின்றேனோ அதன் அடிப்படையில் என் உள் உணர்வு என்னை எழுப்புகின்றது என்பதையும் பல சமயங்களில் நீங்கள் பார்த்துக்கலாம். தூக்கத்தில் கூட நீங்கள் விரும்பியதுதான் நடக்கிறது. நன்றாக தூங்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது, விரிந்த பிறகு சூரியன் உரைக்கும் பொழுது 9 மணி 10 மணி கூட இங்கே எழுந்திருப்பீங்க. சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு நீங்கள் தூங்கும் பொழுது சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க. அதை விட நார்மலாக நான் எப்படி தூங்குவேனோ அதை விட சீக்கிரமாக எழுந்திருப்பேன். எந்த அளவுக்கு நான் உறுதியாக எழுந்திருக்கத்தான் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உள்ளச்சத்தோடு நீங்கள் படுக்கும் பொழுது அவிதமாகவே நீங்கள் எழுந்திருக்கின்றீர்கள். அதற்கு முன்பாகவும் எழுந்துவிடுகின்றீர்கள். யார் உங்களை எழுப்புவது? தூங்கும் பொழுது நான் தூங்கவில்லை, இத்தனை மணிக்கு நான் தூங்க வேண்டும் என்று நான் எண்ணினாலும் சரி, தூக்கம் வந்தால்தான் தூக்கம், அதுவரையில் தூக்கம் கிடையாது. ஆனால் எழுந்திருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நான் படுக்கும் பொழுது நிச்சயமாக நான் எழுகின்றேன். அதற்கு முன்பாகவோ கண்டிப்பாக அதற்கு பின்பாக எழுவது என்பது சாத்தியமில்லை. பல சமயங்களில் நம்மை அறியாமல் தூங்கியிருப்போம், ஆனால் பெரும்பாலும் நாம் எழுந்துடுவோம். தூக்கத்தை கொண்டு வருவது இறைவன் என்றால் தூக்கத்திலிருந்து எழுவது அவன்தான் நம்மை எழுப்புகின்றான். அப்படியானால் நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன், இரவு படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், நிறைய படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், நிறைய வேலைகள் இருக்கின்றன, அவற்றை எவ்வளவும் செய்து முடிக்க வேண்டும் என்றும் நான் மனதில் கொள்கின்றேன். ஆனாலும் படித்துக் கொண்டிருக்கும்போதே தூங்கிவிடுகின்றேன், அதன் மேலேயே படுத்து விடுகின்றேன். தூக்கத்தை கொண்டு வருவது யார்? நீங்கள் விரும்பினாலும் சரி, தூக்கம் உங்களுக்கு அவசியம் என்பது அறிவிக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் பிறந்த நாளிலிருந்தே நீங்கள் உங்களுடைய மனநிலையில் அழகான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் தூக்கம் என்ற ஒன்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவசியம். அந்த ஓய்வில் நீங்கள் எந்த காரியமும் செய்யக்கூடாது. இறைவனுடைய அறிவிப்பின்படியே நீங்கள் தூங்குகின்றீர்கள். பிறகு எழும்பொழுது உங்களுடைய காரியங்களில் எந்த ஒன்றும் மோசம் போய்விடவில்லை. உங்களுடைய சக்தியும் திரட்டப்படுகின்றது, புதுப்பொலிவும் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருக்கின்றீர்கள். இந்த தூக்கம் அவசியம். இதில் இறைவனுடைய பங்கு ஏராளம், உங்களுடைய பங்கு எதுவும் இல்லை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறைவனுடைய ஆற்றலுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் ஒரு மரணம் என்ற, தற்காலிகமான மரணம் என்ற ஒன்றை உங்களுக்காக இரவின் போது ஒரு தூக்கத்தின் மீது அவன் அமைக்கின்றான். இறை உணர்வோடு நான் படுக்கும் பொழுது என்னை எடுப்பவனும் இறைவன் தான் என்று நான் இப்பொழுது மனம் கொள்கின்றேன். ஏனென்றால் தூக்கத்தை கொண்டு வருவது அவன் என்றால் எடுப்பதும் அவன் தான். என் மனதில் எதனை நான் கொண்டிருக்கின்றேனோ அதன் நிலையில் உங்களை செலுத்துகின்றான். நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இதற்கு முக்கிய உதாரணம் தூக்கத்தில் நீங்கள் எழுந்திருப்பீர்கள், எழுந்திருக்க வேண்டுமே என்ற அச்சத்தோடு நீங்கள் படுக்கும் பொழுது உள்ளச்சத்தோடு கூடிய அந்த எண்ணம் இறைவனிடம் செல்லுபடியாகிறது. அவன் உங்களை எழுப்புகின்றான், நீங்கள் அல்ல. எவ்விதமாக நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றேன் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்ப்பீர்களானால் உங்களுடைய எண்ணத்தின்படிதான் நடக்கிறதே தவிர உங்களுடைய முயற்சியின்படி எதுவுமே நடப்பதில்லை. உங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு களைப்பு மிகுதியாகும், உங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு பதட்டமும், அது நடக்குமா நடக்காதா என்ற இயக்கமும் அவசரமும், இன்னும் கவலையோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்காக நீங்கள் அமைக்கின்றீர்கள். உங்களுடைய முயற்சியின் போது ஒரு சூதாட்டம் என்ற அந்த நிலையில் தான் என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் அமைந்திருக்கின்றது. என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொள்கின்றேன், இது நடக்குமா நடக்காதா தெரியவில்லை, பார்ப்போம், முடிந்தவரையில் நாம் செய்துவிட்டோம், இனி நடப்பதை பார்ப்போம் என்று இருக்கும் பொழுது இறைவன் உங்களுக்காக நன்மைகளை நாடக்கூடிய அந்த இறைவன், உங்களுடைய மனதில் நன்மைகள் வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதைத்தான் இறைவன் நாடியிருக்கின்றான். எனவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் போது இறைவன் உங்களுடைய உள்ள கிடக்கைகளையும் பார்க்கின்றான். அங்கு என்ன இருக்கிறது என்று, நான் என்னுடைய மனதில் சுகத்தை விரும்புகின்றேன், நன்மையை விரும்புகின்றேன், நிலைத்திருக்கக்கூடிய நன்மையை விரும்புகின்றேன், அதில் உயிரோட்டத்தை நான் விரும்புகின்றேன், அதிலிருந்து எனக்கு எந்த பாதகமும் ஏற்படக்கூடாது, இறந்தவற்றிலிருந்து எனக்கு பாதகங்கள் இருக்கின்றன, நான் இறந்துவிட்டால் என்னுடைய உடல் புழுப்புத்து போகும், நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் உயிரோட்டம் வேண்டும், இறைவனுடைய ஆற்றல் வேண்டும் அதன் மீது, அப்படி இருக்குமானால் அது என்றென்றும் எனக்கு பயன்படும், அவ்வாறு இல்லை என்றால் நான் சம்பாதித்தது எனக்கு விரோதமாக மாறிவிடும். ஒரு பேச்சு பேசினேன் ஆனால் நான் அதில் உயிரோட்டத்துடன் பேசியிருப்பேனே ஆனால் அது உங்களுக்கு விளங்கும். ஆனால் வெறும் பெருமைக்காகவும் வெற்றித்தனமாகவும் ஒரு பெருமைக்காக என்னை மற்றவர் புகழ வேண்டும் என்பதற்காக பேசினால் ஒருபோதும் அது செல்லாது. ஏனென்றால் புகழனைத்து மறைவன் ஒருவனுக்கு எப்பொழுது உங்களுக்கு புகழ் இருக்கிறது என்று எண்ணுகின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய தீமைகளை முதலில் நீக்கிக் கொண்டு சுத்தமானவர்களாக நீங்கள் ஆக்கி காட்டுங்கள். உங்களுடைய மனதில் குறைகள் இல்லை, உங்களுடைய மனதில் உங்கள் கவலை கிடையாது, நாளைய வாழ்க்கை பற்றி உங்களுடைய மனதில் நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு பயம் இல்லை, இன்றைய வாழ்க்கை பற்றிய கவலை இல்லை, நேற்றைய துக்கங்கள் என்று உங்களை தீண்டவில்லை என்று இருக்குமானால், எந்த விஷயத்தின் மீதும் நடக்கும் என்று அந்த உறுதி இருக்குமானால் மனம் தூய்மையாக இருக்கிறது. அவ்வாறில்லை, எனக்கு கவலைகளும் வேதனைகளும் இருக்கின்றன, நாளை வாழ்க்கை பற்றி பயமும் இருக்கிறது என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக உள்ளம் தூய்மையாக இல்லை, கேடுகளை அதிகமாக கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு அந்த கேடுகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய அந்த அறிவாற்றலும் கிடையாது, ஞானங்களும் கிடையாது. விருப்பங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை, அந்த விருப்பம் உங்களுக்காக நிறைவேறிருக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பவிட்டாலும் எதனை நீங்கள் உங்களுடைய மனதில் கொண்டிருக்கின்றீர்களோ அது நிகழ இருக்கின்றது. நீங்கள் அறியாத ஒன்றை மனதில் கொண்டிருக்கின்றீர்கள் உள்ளத்தில், அதுவும் இருக்கின்றது, கெட்டதோ நல்லதோ. எனக்கு நோய்கள் வரும் என்று நீங்கள் விரும்பினால் அது நிச்சயமாக இருக்கின்றது, பயந்தாலும் நிச்சயமாக இருக்கின்றது. நோய்கள் வர வேண்டாம் என்பது பிரார்த்தனையாக இருக்கின்றது, நோய்கள் வராது என்பது நல்லறிவிப்பை கொண்டு நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய ஞானங்களை கொண்டு உங்கள் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கின்றீர்கள் நோய்கள் வராது என்று. நோய்கள் வர வேண்டாம் என்று விரும்புவது பிரார்த்தனையாக இருக்கின்றது, இறைவனுடைய நாட்டப்படி அதுவும் நிறைவேறும் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். எனக்கு மதியம் சாப்பாடு வேண்டும், காலையில் சாப்பாடு வேண்டும், இரவு வரையும் சாப்பாடு வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். அதற்கு தகுந்தவாறு பசியும் அமைகின்றது. இவற்றுக்கெல்லாம் அப்பால் உண்மையை அறிய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை, நீங்கள் படைக்கப்பட்டீர்கள், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் அறிவிக்கப்பட்டீர்கள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்காக நிறைவேற்றிக் கொண்டிருப்பது என்பது எதுவுமே கிடையாது. முதலில் பெருமையிட வேண்டும், நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், நான் எதனை முயற்சிக்க வேண்டும், எதனை நான் பெற வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய எண்ணங்களாக கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் தான் வாழப்போகின்றீர்கள் என்று அந்த எண்ணம் துர்ச்சகனம். உங்களுக்காக தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானது என்ன என்பதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையானது உணவு அல்லது பணமா? படைக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக உங்களுடைய தாயின் மார்பகத்திலிருந்து பாலை கொண்டு வந்தது யார்? நீங்கள் பாலை ஏற்பாடு செய்து கொண்டு பிள்ளை பெற்றுக் கொண்டீர்களா, அல்லது பிள்ளை பெற்றுக் கொண்டால் பால் உங்களுக்காக சுரக்க ஆரம்பிக்குமா என்று கேட்டால், நிச்சயமாக பிள்ளை பெற்றதும் பால் அதற்காக இறைவன் உருவாக்கக்கூடியது, அதனை பாதுகாக்க வேண்டியதும் வளர்க்க வேண்டியதும் அதற்கு போஷணை கொடுக்க வேண்டியது இறைவனுடைய காரியமாக இருக்கின்றதை தவிர உங்களுடைய காரியம் அல்ல. நீங்கள் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஊட்டியை தர வேண்டும். நான் ஊட்டினேன் என்று கூறும்பொழுது குழந்தைகளுக்கு கேடு, உங்களுக்கும் சோதனை. இறைவனுக்கு நன்றியோடு இறைவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக, யார் என் குழந்தையை வளர்க்கிறான், படைத்தவன் ஒரு அணுவிலிருந்து இவ்வளவு பெரிதாக, அந்த அணுவுக்கு முன்பாக எந்த ஒரு பொருளுமே இல்லாத நிலையிலிருந்து எனக்காக ஒரு சந்ததியை உருவாக்கினான், அவன் என் சந்ததிக்காக பாராட்டி கொண்டிருக்கின்றான், அவன் வளர்ப்பான் என்ற அந்த எண்ணம் அங்கு வேண்டும். நான் என் குழந்தையை எப்படி வளர்க்கப் போகின்றேனோ தெரியவில்லையே என்ற அந்த எண்ணம் வரும்போது துர்ச்சகனம். உங்களால் உங்களுக்கு முடியாத ஒன்றை வீணாக பெருமையை கொண்டு பேசி தெரிகின்றீர்கள், எனக்கு பொறுப்பு இருக்கிறது என்று ஊர் மக்களுக்கு காட்டுகின்றீர்கள். எனக்கு பொறுப்பு வந்துவிட்டது, என் குழந்தை பிறந்துவிட்டான், வளர்க்க வேண்டும் என்று. குழந்தையை வளர்ப்பவர்கள் நீங்கள் அல்ல, குழந்தை கூட்டுபவர்கள் நீங்கள் அல்ல, குழந்தைக்கு செரிமானத்தை கொண்டவர்கள் நீங்கள் அல்ல, அதற்கு பசியை கொண்டவர்கள் நீங்கள் அல்ல, அந்த பசிக்குரிய பாலை கொண்டு வருவது நீங்கள் அல்ல. என்னதான் உங்களுக்கு இருக்கிறது நாளை வாழ்க்கையை பற்றி கவலைப்பட? நன்றி உணர்வு ஒன்றை தவிர இறைவன் எதிர்பார்ப்பது எதுவும் இல்லை. இனியும் நான் பாதுகாப்புக்கு போதுமானவன், உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய சந்ததிகளை உருவாக்க நான் போதுமானவன் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தால் போதுமானதாக இருந்திருக்கும். ஆனாலும் நாம் அவ்விதமாக இல்லை. பெருமை கொண்டவர்களாக இருப்பதன் காரணமாக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையையும் தான் என்ற தனக்கு பெருமை என்ற விதத்தில் நாம் ஆக்கிக் கொண்டிருக்கின்றமே தவிர ஒரு சிறிதளவு கூட அணுவளவு கூட நாம் நன்றி செலுத்துபவர்களாக இல்லை. முதலில் நாம் நன்றி கெட்டவர்கள். நான் வாழ பிறந்தவன், நான் வாழ்கின்றேன், நான் என் குழந்தைகளை படைத்தேன், நான் என் குழந்தைகளை பெற்றெடுத்தேன், நான் வளர்த்தேன், நான் ஆளாக்குகின்றேன் என்று கூறும் பொழுதெல்லாம் மிகப்பெரும் சோதனைக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கின்றோம். இனியும் வாழ்க்கை பூராவும் நீங்கள் தான் என்று இறைவன் விலகிக் கொள்கின்றான். இப்பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கின்றது. நான் என்று கூறும் பொழுது நாம் நன்றாக அறிவோம் நான் என்னையே பாதுகாத்துக் கொள்ள வக்கற்றவன் என்பதை. என்னுடைய தேவைகளாக இருக்கக்கூடிய பெரும் வியாதிகளை எல்லாம் என்னால் நீக்கிக் கொள்ள முடியாது என்பதை நான் நன்கறிகின்றேன். இது இறைவனுடைய அறிவிப்பு. நீங்கள் எதுவுமே அறியாதவர்கள். உங்களுடைய அறிவு எந்த ஒன்றுமே உங்களுக்கு பயன்படாது. உங்களுடைய அறிவில் உயிரோட்டம் கிடையாது. என்னுடைய அறிவிப்பில் உயிரோட்டம் இருக்கிறது. ஆக இது நடந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும்! அது தானே நடந்தால் தான் உண்டு, நடந்தால் அழகாக இருக்கும். நான் நடத்தி கொண்டு அழகாக அதை பார்க்கப் போகின்றேன் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு எண்ணமும் உருவாகும் பொழுது, இறைவனிடமிருந்து அழகு மிக்க எண்ணமாக உருவாகும் பொழுது இது நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தான் எண்ண முடியுமே தவிர, இது நன்றாக இருக்கிறது நான் உருவாக்கிக் கொண்டு அது வாழப்போகின்றேன் என்று ஒரு காலம் அந்த எண்ணம் சொல்லாது. ஆனாலும் நாம் அதனை மனதில் கொண்டு, அதனை கற்பனையாக ஆக்கிக் கொண்டு, சில வடிவங்களில் அமைத்துக் கொண்டு, ஒரு மாளிகைகளில் நான் வாழப்போகின்றேன், அரண்மனையை கட்டிக்கொண்டு வாழப்போகின்றேன், தோட்டம் திருவுகளில் வாழப்போகின்றேன் என்று நீங்கள் தோட்டங்களை வளர்ப்பீர்கள். ஒரு இயற்கையான தோட்டம் இருக்கிறது, செயற்கையான தோட்டம் இருக்கின்றது. எது அழகு? நாம் செயற்கையான தோட்டங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் அழகு இல்லை. ஏனென்றால் உயிரோட்டம் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் வளர்த்தது அது. எந்த மண்ணில் எது விளைந்தால் அழகாக இருக்கும் என்பது இறைவனுடைய ஏற்பாட்டில் உள்ளது. இந்த மண்ணில் நான் இந்த தோட்டங்களை உருவாக்குவேன் என்று நீங்கள் கூறும்பொழுது நிச்சயமாக அது தோட்டம் போன்று தோன்றும். அதில் உங்களுக்கு அமைதி கிடையாது, அழகு கிடையாது. நீரூற்றுக்கள் பங்கு வர வேண்டும். நாமோ மோட்டர் பம்பை போட்டு இறைச்சி நாம் நீரூற்றுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அது செத்துப்போன தண்ணீர், பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர், செத்துப்போன தண்ணீர். அது நீரூற்றாக வெளியில் வரும்பொழுது உயிரோட்டம் பெற்றதாக இருக்கும். நீரூற்றுக்களாக ஓடும்பொழுது, நீர்வீழ்ச்சிகளாக பாயும் பொழுது அது உண்மையிலேயே உயிரோட்டம் பெற்று பூமியிலிருந்து உயிர் பெற்று வெளிவந்து ஓடுகின்றது. இது உயிரோட்டம் உள்ள தண்ணீர். நாம் அதனை மோட்டர் போட்டு இறைக்கும் பொழுது சூடாக வரும். இயற்கை தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும், இது சூடாக வரும். இந்த தண்ணீரில் ஒரு உயிரினம் கூட இருக்காது, ஒரு புழுப்பூச்சி கூட இருக்காது அந்த தண்ணீரில். அந்த புழுப்பூச்சிகளை வாழ வைக்கக்கூடிய உயிரோட்டம் கூட அந்த தண்ணீருக்கு கிடையாது. நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றோம். பூமியிலிருந்து தண்ணீர் இறைக்கக்கூடிய அறிவாற்றலை, டெக்னாலஜி நான் பெற்றிருக்கின்றேன் என்று. உங்களுடைய அறிவு உங்களுக்கு உயிரோட்டம் இல்லாததை கொண்டு வருமே தவிர, உயிரோட்டம் உள்ளதை கொண்டு வருவது உங்களுடைய அறிவிப்பு. அந்த அறிவிப்பை நம்புங்கள். இறைவன் புறத்திலிருந்து நிகழக்கூடியதாக இருக்கிறது. நோய்கள் வேண்டாம் என்று விரும்புங்கள், நோய்கள் இல்லை என்றும் கொள்ளுங்கள். உங்களை வாட்டுவதற்காகவோ, நோய்களால் நீங்கள் துன்பப்பட வேண்டும் என்பதற்காகவோ எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை வானங்களையும் பூமியையும் படைக்கவில்லை. உங்கள் இறைவனுடைய ஆற்றலை, அவனுடைய கருணையையும் மன்னிப்பையும், அவன் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய பொறுமையையும், இன்னும் நம்மீது கொண்டிருக்கிற அன்பையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்திலும் மனம் ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாகவும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முடிதலாக முடிவு வரையிலும், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலத்திலும் அந்த மனம்தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. சுகம் இல்லாததை எதுவுமே அங்கு கிடையாது. நீங்கள் விரும்புவதில் இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை. நோய் 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 என்று உங்களுடைய உடல் பூராவும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, உயிரோட்டம் என்ற ஒன்று குறைவதன் காரணமாக உடல் அடிந்து கொண்டிருக்கின்றது. இயக்கங்கள் அங்கு குறைந்து கொண்டிருக்கின்றன, துன்பங்கள் நிகழ்கின்றது. எந்த உறுப்பில் இயக்கம் குறைகின்றதோ, சக்தி குறைகின்றதோ, உயிரோட்டம் குறைகின்றதோ அங்கு நாம் துன்பத்தை உணர்கின்றோம். அது இயங்காததன் காரணமாக அதனுடைய விளைச்சல்களான பிரதிபலிப்புகளாக என்னுடைய கஷ்டங்களையும் நோய்களின் தன்மைகளையும் நான் உணர்கின்றேன். அவ்வப்பொழுது உங்களுக்கான அறிவு வருகின்றது, துன்பப்பட வேண்டாம், கவலை வேண்டாம், நோய்கள் நீங்க வேண்டும், நீங்கள் சுகமான வாழ்க்கையில் நீங்கள் அமைய வேண்டும். இதெல்லாம் அறிவிப்பாக இருக்கின்றது. இதில் ஒன்றை கூட உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. உயிர்தான் உடலை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது, இறைவனுடைய அறிவிப்பு, அல்லது உடல் உறுப்புகள் உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றதா என்று கேட்டால், நல்லறிவு அறிவிப்பு அதற்கு பதில் கூறும். நிச்சயமாக உயிர்தான் உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. இதில் மாற்று கருத்து இருக்கிறதா? ஒரு உடல் இருக்கின்றது, உயிர் பிரிந்து விட்டது என்று கூறுகிறார்கள். எல்லா உறுப்புகளும் இருக்கின்றன, உறுப்புகள் தான் உயிரை காப்பாற்றுகின்றன என்று கூறினால், எல்லா உறுப்புகளும் இருக்கின்றது, வயதோ 25-28 தான் ஆகின்றது. திடீரென்று இறந்து விட்டார், ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் வந்தது, அவர் இறந்து விட்டார், இவ்வளவுதான் நடந்தது, உயிர் எங்கே போயிற்று, பிரிந்து விட்டது. மனம் அதிர்ச்சியை தாங்கவில்லை என்றால் உயிர் பிரியும். அதிர்ச்சி என்பது பயத்தினுடைய உச்சகட்டம். மனம் பயந்து கொண்டிருக்கும் பொழுது, எந்த விஷயத்தை பற்றி அது பயந்து கொண்டிருக்கும் பொழுது உயிரோட்டம் குறையும். அந்த குறைபாடு முதலில் உங்களுடைய வயிற்றை தாக்கும். உயிரோட்டத்தில் குறைபாடு ஏற்படும் பொழுது முதலில் உங்களுடைய வயிறு ஜீரண உறுப்புகளை தாக்கும். ஏனென்றால் மனிதனுடைய கவலையெல்லாம் நாளைய வாழ்க்கையில் என் வயிற்றுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்பது பற்றி மட்டும்தான். அரைஜான் வயிற்றை கொண்டுதான் அவனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதை கொண்டுதான் அதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் அவனுடைய பயம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும். நாளைய என்னுடைய வாழ்க்கையில் நான் இறந்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு பின்னால் பலகீனமான சந்ததிகள் இருக்கின்றன, அவற்றுக்கு உணவுக்கு பாதகம் ஏற்பட்டுவிடுமோ என்று நான் உள்ளத்தில் கவலையும் கொள்கின்றேன். பயம் என்பது கவலையுடைய உச்சகட்டம், அதிர்ச்சி என்பது பயத்தினுடைய உச்சகட்டம். ஆக அடித்தளத்தில் இருப்பது கவலை, நம்மை அறிந்தோ அறியாமலோ. மனதில் அந்த கவலை இருக்கும் வரையில் உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கும். இப்பொழுது உள்ள உயிரோட்டம் குறைபாடு கொண்டிருக்கிறது, அதற்குரிய பாதிப்பு பிரதிபலிப்பு நிச்சயமாக நான் வருங்காலத்தில் என்னுடைய நோய்களாக வயிறு முதலாக ஆரம்பித்து அவ்வளவு நோய்களுக்கும் நான் இனம் காணப்போகின்றேன். எங்கெங்கெல்லாம் அந்த பயம் கவலை என்பது என்னை தொட்டி கொண்டிருக்கின்றது என்பதை உள்ளத்தை கவனிக்க வேண்டும். கவலை இருக்கும் காலமெல்லாம் நம்மை அறிந்தோ அறியாமலோ அல்லது உணர்வற்ற நிலையில் பழகி போய் கவலையோடவே நான் வாழ ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றேன், கவலையிலே என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறியும் பொழுது திரும்புங்கள், உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு அறிவிப்பு என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். நான் படைத்தேன் உங்களை, உங்களை வாழ வைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன். படைப்பதிலும் என்னை விட சிறந்தவன் கிடையாது, அதனை பாதுகாப்பதிலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது என்னை விட வார்த்தைகளில் உண்மையாளன் கிடையாது. இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள், தெய்வத்தை எந்த அளவுக்கு, கடவுளை எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? உங்களை போன்று ஏமாற்று வார்த்தைகளை கூறி உங்களுக்கு ஏமாற்றி கொடுப்பவனா, அல்லது வாக்குறுதி கொடுத்துவிட்டு மீறுபவனா, நயவஞ்சகனா? எப்படி இறைவனை நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நான் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், கடவுளை நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்பது உங்களுடைய வாக்குகளின் உண்மையாக இருக்குமானால், இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருப்பது யார்? நீங்களோ பயத்திலும் கவலையிலும் என்ன ஆகுமோ என்று உங்களுக்கு சுகத்திற்கு மாறான ஒரு எண்ணத்தை கொண்டு இவ்விதமாக நிகழுமே என்று பயந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இதனுடைய அறிவிப்பு சுகமாகுங்கள், பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். யார் ஒருத்தர் நீங்க எவ்வளவுதான் பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை அந்த வேத வாக்க அவங்க சொல்லுவாங்க, கஷ்டத்தில் இருந்த போதிலும் சரி, எவ்வளவு கஷ்டமாக இருந்த போதிலும் சரி, இன்னும் இறந்துதான் போவீர்கள் என்ற அளவுக்கு அந்த உடல் மாற்றங்கள் தெரிந்து போதும் சரி, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். அப்படித்தான் கூற முடியும், வேற எதுவும் கூற முடியாது. டாக்டர்கள் காப்பாற்றுவாங்க, கவலைப்படாதீங்க, இந்த பேச்சு வரை வராது. இது வேத வாக்கு. ஆனா நீங்க சொல்லுவீங்க பெருமை கொண்டு, அவங்கவங்க வந்தாதான் தெரியும். உங்களுக்கு வந்திருக்குது, இது சுகமாகணுமா வேண்டாமா உங்க மனசு இருக்குதுன்னு பேசுறாங்க, அதுலயும் பெருமை. நான் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருக்கேன், என்ன என்ன மாதிரி யாராலும் தாங்க முடியாதுங்கிற ஒரு பெருமை. உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற பெருமை. நல்ல வார்த்தை தானே சொல்கிறாங்க, உள்ளத்தை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, இதை ஏற்றுக்கொள்வோம், அதை பிரார்த்தனையாகவும் அமைப்போங்கிற அந்த பார்த்து கிடையாது. பெருமை சொல்லும்போது கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது எரிச்சல் வேறு வருது, அடிக்கடி இதே சொல்லிட்டீங்க, நான் தான் கஷ்டப்படுறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு எரிச்சல் வரும். அதுக்கு சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க, இவர்கிட்ட சொன்னாக்க கோவப்பட்டுருவாரு, அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொன்ன கோபம் வரும், அவருக்கு வேண்டாம் சொல்ல வேண்டாம். நல்ல செய்திகளை கூட தடுத்துடுவோம். உள்ளத்திடம் சிந்தித்து பார்ப்பதில்லை, உள்ளத்திருப்பதை உணர்வதும் இல்லை, பிறர் சொன்னா கூட அதை அவங்க சொல்ல விடாமல் தடுக்கக்கூடிய அந்த கோபமும் ஆத்திரமும் பெருமையும். நாம் துஷ்ட சகனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இறைவனுடைய பகிரங்கமான விரோதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவனுடைய அறிவிப்புக்கு மாறாக என்னுடைய அறிவை கொண்டு நான் இப்படித்தான் ஆவேன் என்று உறுதி கொண்டு விட்டீர்கள். அவ்விதமாக அல்ல, உயிர் உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது, இது சத்தியம். அறிவு, இந்த உயிரை பற்றி எந்த மனிதனுக்கும் தெரியாது, உயிருக்கான ஸ்பெஷலிஸ்ட் யாரும் கிடையாது, இறைவன் ஒருவனை தவிர. இதை அறிந்திருக்கின்றீர்கள். உயிரோட்டம் முக்கியம்தானே என்று கேட்கும்போது ஆம் என்று கூறக்கூடிய அந்த உள்ளத்தில் எங்கிருந்து டாக்டர்கள் வந்தார்கள், அவர்கள் எப்படி உயிரை காப்பாற்றுவார்கள், உயிரை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் என்று இறைவன் அறிவிக்கின்றான், கேட்கின்றான், பதில் சொல்றார்கள். உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு நன்மையான பாதைகள் அமைந்திருக்கின்றன என்பதை கவனியுங்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் உள்ளார்ந்த பதிலை நீங்கள் கூறும் பொழுது, உண்மையை கொண்டு கூறும் பொழுது, நான் வழி தவறிவிட்டேன் என்பதை அறியக்கூடிய அவ்வளவு சாத்தியக்கூறுகளையும், வடிகட்ட பாதையில் இருப்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அவ்வளவு தெளிவான அறிவையும் இறைவன் நிச்சயமாக அங்கு அறிவிப்பனாக இருக்கின்றான். ஏற்கனவே கற்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உள்ளத்தினுடைய வேதத்திலிருந்து வாக்குகள் வழியாக, ஆம் சத்தியம்தான், உயிரை பற்றி யாருக்கும் தெரியாது என்று நாம் அறிய வேண்டியது. உயிருக்கும் உடலுக்கும் உள்ள சம்பந்தம் தான், உடல் உயிரை காப்பாற்றவில்லை, உயிர் உடலை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. இதில் மாற்றமானதை கொண்டு தர்க்கம் புரிபவர்கள் யார்? ஒரு சிறிய அணுதானே முதலில், அது வளர்ந்து இவ்வளவு பெரிய 6 அடி உயரமாக வளர்ந்திருக்கின்றது, உயிரோட்டத்திலிருந்து தானே இவ்வளவு பெரிய உடல் இருக்கின்றது, அது வெறும் பூத உடல், உயிர் பிரிந்து விட்டது. இந்த உடலுக்கும் ஏதாவது நாம் ஒரு நன்மையையோ ஒரு ஒரு சிறந்த ஸ்தானத்தையோ கொடுக்கலாமா? அது ஒரு பொருட்டாக எண்ணலாமா? அந்த உடலை, அந்த உடலை காப்பாற்றக்கூடிய உயிரை நாம் கைப்பற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அந்த உயிரை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதனை உறுதி செய்ய வேண்டும். அப்படியானால் உங்களுடைய மனதில் நம்பிக்கை என்ற ஒன்று வேண்டும். நம்பிக்கையோடு நான் இருக்கும் பொழுது அந்த உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன், நம்பிக்கையை நான் கைவிடும் பொழுது என் உயிரை நான் கைவிட்டு விட்டேன். சாதாரணமாக அல்ல, படிப்படியாக நம் கண் முன்பாக அந்த கவலை பயமாக உணர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கும், அதிகமாக கொண்டிருக்கும், வளர்ந்து கொண்டிருக்கும். என்னுடைய உடல் இயக்கங்களும் கவலையில் இருக்கும் பொழுது குறைந்து கொண்டிருக்கும், பலகீனம் அடைவேன், பிறகு நோய்வாய்ப்பட்டு துன்பமும் அடைகின்றேன். இந்த துன்பம் வரும்பொழுது நான் இறப்பை நோக்கி, பயத்திற்கு இன்னும் அதிகமாக அந்த அதிர்ச்சியான சூழ்நிலையை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இன்னும் வேகமாக உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது, வேதனை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுதும் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான், சுகமாகுங்கள், அறிவிப்பு வந்து கொண்டிருக்கின்றது. மகாசக்தியிடமிருந்து, மாபெரும் ஆற்றல் மிக்கவனிடமிருந்து உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் இறைவன், சுகமாகுங்கள் என்று கட்டளை கொண்டு. அவ்வாறு இல்லை என்றால் வேதனை அனுபவியுங்கள், அதற்குள்ளே இருக்கின்றது. நற்செய்தியும் இருக்கின்றது, எச்சரிக்கையும் இருக்கின்றது. உங்களுக்கான நற்செய்திகள், எந்த குறைவும் இல்லாமல் உங்கள் இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான், உங்களுடைய இறையை தேவையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், இறையை அறிவித்துக் கொண்டிருக்கிறான், இறைவனாக இருக்கின்றான். அந்த இறை உணர்வில் நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள், பாதுகாப்பால் சூழப்பட்டவர்கள். பெருமரணை போன்று எந்த கேடும் உங்களை நுழையாது, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேடுகளும் உங்களை விட்டு நீங்க இருக்கின்றது. எந்த ஒன்றையும் நான் புதிதாக பேசிக் கொண்டிருக்கின்றேனா அல்லது உள்ளத்திற்கு சத்தியத்தை நான் நீங்கள் மறந்துவிட்ட ஒன்றை திரும்பவும் நினைவு கொண்டு வருகின்றேன் என்று கேட்டால், நிச்சயமாக புதிதாக அதையும் பேசவில்லை. இறைவன் இப்பொழுது என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றான, அறிவித்துக் கொண்டிருக்கின்றான இல்லையா என்று கேட்டால் பதில் என்ன? ஆம், அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் சரி, கெட்ட வார்த்தைகள் டாக்டர்களிடமிருந்து 50% சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது அறிவுள்ள வார்த்தையா, மிக அறிவு கெட்ட வார்த்தையா, நயவஞ்சகமான வார்த்தையா, அல்லது நம்பிக்கைக்குரிய வார்த்தையா? அது 50-50 என்று கூறும்போது 70-30% சான்ஸஸ் இருக்குது. அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், நான் 70 இருக்கணும், 30 இருக்கணும் தெரியாது, ஏன் இப்படி நயவஞ்சகமான வார்த்தையை வார்த்தை அலங்காரங்களால் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியதுதானே. பெருமை கொண்டவர்கள், அடைந்து விட்டவர்கள், ஏற்கனவே அடைந்து விட்டவர்கள், பெருமை கொண்டவர்கள், அகம்பாவம் கொண்டவர்கள், இறைவனுடைய வாக்குக்கு விரோதமாக எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறிவிட்டு இறைவன் கூறுகின்றான் சுகமாகுங்கள் என்று, நான் கூறுகின்றேன் சுகமாகாது என்று. என்னுடைய அறிவு, மனிதனுடைய அறிவு, அறிவுக்கும் இறைவனுடைய அறிவிப்புக்கும் உள்ள போர், இதற்கிடையே உள்ள போராட்டத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள். தெளிவாக திரும்புங்கள். உங்களுடைய மனதில் எது தேவையோ அதனை கொள்ளுங்கள். அறிவிப்பு மட்டும்தான் தேவை, ஞானங்களோடு கூடிய அறிவிப்பு. அறிவு என்பது என்னுடைய செருப்பு என்று கொள்ளுங்கள். மனிதனுடைய ஒட்டுமொத்த அறிவு, குறிப்பாக மருத்துவ அறிவு என்னுடைய செருப்பு என்று கொள்ளுங்கள். செருப்புக்கு கூட லாயக்கில்லை அந்த அறிவு, அவ்வளவு பெருமை கொண்ட அறிவு. அகம்பாவத்துடன் அலைக்கிடைக்கக்கூடிய அறிவு. விரும்புங்கள் உங்களுடைய அறிவிப்பை, இறைவன் கொடுக்கக்கூடிய அறிவிப்பை விரும்புங்கள். இறைவன் யார் என்று எண்ணிக் கொண்டிருக்கின்றீர்கள்? எப்பொழுதும் உங்களை வந்தித்துக் கொண்டிருப்பான் இறைவன் தான். மாற்றமாக கொள்ள வேண்டாம். இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும், என் இறைவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். எந்த நேரத்திலும் அதற்கு முதலில் மதிப்பு கொடுங்கள். காதுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம், கண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகக்கண்ணுக்கு மதிப்பு கொடுங்கள். அங்கு இறைவனுடைய பேச்சை நீங்கள் காணுங்கள், கேளுங்கள், செவிதாத்துங்கள். உள்ளத்தின் பண்புகளோடு நீங்கள் வாழ பழகிக்கொள்கிறீர்கள் என்றால் நன்மையை நீங்கள் விரும்புங்கள். இறைவனுடைய வாக்குகளில் எந்த ஒரு தீமையும் கிடையாது, அலைக்கழிப்பும் கிடையாது. யாருடன் இறைவன் பேசிக் கொண்டிருக்கவில்லை உங்களுடைய நோய்கள் சம்பந்தமாக சுகமாக வேண்டும் என்று? யாருடன் இறைவன் பேசவில்லை இப்பொழுது இந்த நேரமும் அகக்கண்டே நீங்கள் உணர்கின்றீர்களே, யார் அது? யார் பேசிக் கொண்டிருப்பது? உங்களுடைய கட்டிடங்களாக நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, மசூதிகள் என்றும் சர்ச்சைகள் என்றும் தேவாலயங்கள் என்றும், அங்கு இறைவன் பேசுகின்றனா அல்லது இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றனா? அங்கு மனிதர்களுடைய பேச்சுக்கள் வெறும் அறிவை சார்ந்தது, வெறும் கதைகளும் கற்பனைகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு சத்திய வார்த்தை கலந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய உள்ளத்தில். இறைவனுடைய அறிவிப்பு மாபெரும் சக்தி அங்கு பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆமாவா இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக. அப்படியானால் இறைவன் மகாசக்தி என்பது உண்மையானால் அந்த இறைவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். துன்பங்கள் நீங்கட்டும், துன்பங்கள் இனி வரக்கூடாது, எந்த ரூபத்திலும் வரக்கூடாது. நாளைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை, கவலையை நீக்குங்கள். இன்று உங்களுடைய சுகம் நிலை பெற்றுவிடும். உங்களுடைய சுகவீனம் உங்களை விட்டு மறைந்து போகும். உங்களுக்கு உயிரோட்டத்தின் காரணமாக, புதுப்பிக்கப்பட்டுவிட்ட உயிரோட்டத்தின் காரணமாக, இறைவனுடைய அறிவிப்பின் மீது நம்பிக்கை கொண்டேன், அதில் என்னுடைய நம்பிக்கையின் காரணமாக உயிர் துடித்துவிட்டது. இனி இந்த உயிரோட்டத்தில் பழைய நோய்கள் தங்காது, புது நோய்களும் வராது. எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. எந்த ஒரு தருணத்திலும் உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக தீமைகளை சம்பாதிக்க வேண்டாம். இறைவனிடமிருந்து நன்மைகள் மட்டும்தான், உங்களுடைய அறிவை கொண்டு தீமைகள் மட்டும்தான். உதாரணத்திற்கு உங்களுடைய நோய்கள் குணமாகாது என்பது உங்களுடைய அறிவு. குணமாக வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. இறைவனை நீங்கள் கும்பிடப் போகின்றீர்களா, உங்களுடைய அறிவை நீங்கள் இறைவனுக்கு மேலாக ஆக்கிக்கொண்டு அடியப் போகின்றீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கை கொள்வதற்கு அங்கு என்ன குறை இருக்கிறது? என்ன குறை அங்கு அமைக்கப்பட்டுவிட்டது? நம்பிக்கை குறைபாட்டுக்கு, நல்லதை தவிர. எப்படி நாம் நல்லதை விட்டுவிட்டு கெட்டதை நம்புகின்றோம்? எப்பொழுது எனக்கு இந்த உண்மை தெரிந்ததோ? 1984 வருடம் அன்றிலிருந்து இன்று வரையில் எந்த மருந்தும் கிடையாது. நோய்னா என்னன்னே தெரியல, மறந்து போச்சு. எதுக்காக இந்த உலகம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க? பார்க்கும்போது ஒரு வேடிக்கை பொருளாக இருக்கிறது. அங்கே நடக்கூடிய நிகழ்வுகளும், அங்கே போகிறவங்களும் வர்றவங்களும், வேகமாக வர்றவங்களும் எந்த அளவுக்கு வழிகட்டு விட்டார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. நோயின்னு ஒன்று கூடாது, டாக்டர்கள் வார்த்தை அபசகுணம் தெரியலையா? எப்படி நாம் சகுனங்களை பார்ப்பவர்கள் கெட்டதை நம்முடைய வீடுகளில் வரவழைத்துக் கொண்டு இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு நோய்கள் வேண்டாம், ஒரு நோய் வந்துவிட்டது சுகமாக வேண்டும். இது இறைவனுடைய வாக்கு. சுகம் ஆகாது என்று கூறக்கூடிய இவர்கள் இறைவனுக்கு விரோதிகளா? இறைவனால் போற்றப்படக்கூடிய இறைவனுடைய அடியார்களா என்று கேட்டால் நம்முடைய பதில், சுகம் ஆகாது உங்களுக்கு என்று இறைவனுக்கு விரோதமாக கூறக்கூடியவர்கள் இறைவனுக்கு விரோதிகளா இல்லையா? சொல்றது பயமா இருக்கு. விரோதிகள், இறைவனுடைய விரோதி சைத்தானா இல்லையா? நாம் யாரை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம், இறைவனையா சைத்தான்களையா என்று கேட்டால் உங்களுடைய பதில் தெளிவாக சொல்ல வேண்டும். நான் நரக வேதனைக்குள் சென்று கொண்டிருக்கின்றேனா இல்லையா என்பதை உங்களுடைய உள்ளம் பதில் சொல்ல வேண்டும். இனியும் எதனை கும்பிடுகின்றேன் என்றால், இறைவனுடைய வாக்குக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த டாக்டர்கள் கூறக்கூடிய அவர்கள் கண்டுபிடித்துவிட்ட அந்த நோய்களையும் அதனுடைய காரண காரியங்களையும் வைத்துக்கொண்டு இதன் காரணமாக நோய் குணமாகாது என்று இறைவனுக்கு காட்டுகின்றோம். நீ இறைவன் படிக்காத முட்டாள், எங்களுக்கு எல்லாம் தெரியும். இதோ இருக்கிறது ரிப்போர்ட், இது உண்மை, நீ சொல்வது பொய். நான் அந்த ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டு கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன், சுகமாகாது 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 எல்லா ரிப்போர்ட்டும் வச்சுக்கிட்டேன். பிறகு எனக்கு இறை நம்பிக்கை இருக்கின்றது, தெய்வ நம்பிக்கை இருக்கின்றது, கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இப்படி கூறும்பொழுதெல்லாம் கடவுளுடைய ஆத்திரமும் கடவுளுடைய கோபமும் உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். நான் விளையாட்டுக்கு என எடுத்துக்கொள்ள வேண்டாம். இறைவனுடைய கருணையையும் மன்னிப்பையும் அவனுடைய அன்பையும் டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். அவிதமாக அல்ல, அந்த காலத்தின் நேரம் வரும்பொழுது கடுமையாக தண்டிப்போனும் அவன் தான். வான உயிரை நீங்கள் கத்தினாலும் சரி, அவனுடைய இந்த பேச்சும் இல்லை, உங்களை பார்க்கவும் மாட்டான் என்று அந்த நிலை வந்துவிடக்கூடாது என்று இப்பொழுது பயப்படுங்கள். நம்பிக்கை என்ற ஒன்று உங்களுக்கு அவசியம். அந்த நம்பிக்கை எதன் மீது? அழகான வாக்குகளின் மீது. அந்த அழகான வாக்குகள் உள்ளத்திற்கு நிறைவாக இருக்கின்றன. நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். யாரிடமிருந்து? உயிரை படைக்கக்கூடிய இறைவனிடமிருந்து. அந்த இறைவன் யாரோ தொடர்பு கொண்டிருக்கின்றான், உங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்றான். அப்படி என்றால் இது தெய்வ இல்லமா, உங்களுடைய உள்ளமானது, அல்லது நீங்களாக கட்டி கொண்டீர்களே நான்கு சோழர்களுடைய கட்டிடங்கள், அதுவா? எது? பூசாரிகளை நம்பினீர்கள், இப்பொழுது இறைவனை நம்புங்கள். மகாசக்தி மிக்க இறைவன், மகாசக்தி என்று கூறுவீர்கள், அப்படித்தானே? அந்த மகாசக்தியை இந்த அற்பமான கண்களை கொண்டு சக்தியால் பார்க்க முடியுமா என்று கேட்டால் பதில் என்ன? உள்ளத்தின் அளவில் நீங்கள் வாடுங்கள். அறிவு கொடுக்கப்பட்டதே ஒரு காலம், அது உள்ளத்திற்கு விரோதமானது, அறிவிப்புக்கு விரோதமானது, சத்தியத்திற்கு விரோதமானது, தெய்வீகத்திற்கு எதிரானது. உள்ளத்தோடு நீங்கள் உங்களுடைய பதில்களை கொண்டு அந்த அறிவிப்பின் மீது சார்ந்து நம்பிக்கை கொண்டு வாடுங்கள். உயிரோட்டம் பெருக்கம், நோய்கள் இல்லை. கற்பனை பேய்கள் உங்களுக்கு கற்பித்தது நோய்கள் என்று அதனை நாம் வழிபடுகின்றோம், கும்பிடுகின்றோம். இனி நமக்கு தெய்வங்கள் இல்லை. கடவுளுக்கு விரோதமாக நான் செத்துத்தான் போவேன் என்று கூறிய பிறகு வேறு எங்கு நீங்கள் திரும்புகின்றீர்கள்? சுகமாக வேண்டும் என்று இறைவனும் திரும்ப முடியாது. ஏனென்றால் இறைவன் கூறினால் நான் சுகமாக வேண்டும் என்று கூறினேன், என்னிடம் திரும்பவில்லை. உயிரை பற்றி யாருக்கு தெரியாதோ அவன் உயிரை காப்பாற்றுகின்றேன் வா என்று கூறுகின்றான். நீங்கள் சென்றீர்கள், என்ன ஆயிற்று உங்களுடைய நல்லறிவுக்கு? நான் அங்கு இருதயத்தை படைக்கவில்லையா? படைத்திருக்கின்றேனா? படைத்திருக்கின்றேன். அப்படியானால் உங்களுக்கு அது வழிகாட்டி இருக்க வேண்டுமே. உயிரை படைப்பான் இறைவன் ஒருவன் தான், உயிர் ஒன்றுதான், உங்களை உடற்படை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்ற இந்த அடிப்படையை ஏன் மறந்தீர்கள்? நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது எனக்கு தெரிகின்றது, உங்களுக்கு தெரிகின்றது, ஒரு உருவம் இருக்கின்றது, வாய் அசைகிறது, பேசுகிறது, இவர் பேசுகிறார் என்று. ஆனால் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருப்பது யார்? இப்பொழுதும் சுகமாக வேண்டும் என்று இந்த நிலையிலும் பேசிக் கொண்டிருக்கின்றானே அவன் யார்? பார்க்க முடிகிறதா? இல்லை. அப்படியானால் இறைவனை பார்க்க முடியாது. இறைவன் என்னோடு நெருங்கி இருக்கின்றான், உயிருக்கும் சமீபமாக இருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். உயிரையும் பார்க்க முடியாது, மனதில் பேசிக் கொண்டிருக்கின்றான், மனதையும் பார்க்க முடியாது. அந்த மனதுக்கு உயிரோட்டுக் கொண்டிருக்கின்றான் தன்னுடைய வாக்குகள் மூலமாக. அந்த வாக்குகளையா நீங்கள் ஒரு மனித உயிரோத்தி கொண்டு கேட்டுவிட முடியும்? நான் பேசுவதெல்லாம் அங்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறதோ இறைவனுடைய வாக்குகளாக எதனை பேசிக் கொண்டிருக்கின்றன அதைத்தான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் தவிர அதற்கு மாறாக எதனையும் நான் பேசவில்லை. உங்களுடைய உள்ளத்தை தெய்வ இல்லமாக இன்று முதலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் கற்பனையாக கட்டிக்கொண்ட கட்டிடங்களுக்குள் தெய்வம் இருக்கிறது என்பது உண்மையானால் இங்கிருந்து நீங்கள் வெளியேறிவிட்டீர்கள். இனி உங்களால் அறிவிப்பை கேட்க முடியாது, ஞானங்களும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது, நல்ல வார்த்தைகளும் கிடையாது. இப்படி நாம் திக்கற்றவர்களாக வழியற்றவர்களாக ஆகிவிடுவதிலிருந்து இன்று நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரொருவரும் இறைவனை பற்றி அறிவிக்க முடியாது, அவர்கள் சிந்தித்து உணர்ந்தால் தவிர. இறைவன் தன்னை பற்றி அறிவித்தால் தவிர எவரொருவரும் இறைவனை பற்றி அறிவிக்க முடியாது. தன்னுடைய வழி எது என்பதை இறைவன் அறிவித்தால் தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. எண்ணம் கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தில் சத்தியத்தை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களுடைய கற்பனைகளை கொண்டு எண்ணங்களாக சிதறடித்துவிட வேண்டாம். நோய்கள் கூடாது இல்லை என்று விரும்புங்கள். இப்பொழுது நோய்கள் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது ஒரு நோய். உதாரணமாக உங்களுக்கு இங்கு கை வலிக்கிறது, ஓகே, இங்கே வலிக்கிறது, வலிக்குதுன்னு இங்கே சொல்லுதா இங்கே சொல்லுதான்னு கேட்டால் பதில் என்ன? இந்த விரல் பேசுதா அல்லது இதற்கு பதிலாக இங்கே பேசுதா வலி இருக்குதுன்னு? உணர்வா அல்லது அது ஒரு உறுப்பா? போக வேண்டும் வழி என்பது இங்கு இது பேசுகிறதா அல்லது இங்கு பேசுகிறதா, எது பேசுகிறது? வலிக்குது, வலிக்கு நீங்க காமிச்சிட்டீங்களே, இங்கே இருக்குது. இங்கே அதே நேரத்தில் வலி வேண்டாம்னு ஒன்று இருக்குது. ரெண்டு பவர் இருக்குது. கெட்ட பவர் வலிக்குது இங்கே காட்டுறதும், வலி வேண்டாம் இங்கே சொல்லக்கூடிய அதி அற்புதமான மகா சக்தி என்று வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை. எதை நம்பணும்? உள்ளத்தில் எதை பூஜிக்கிறீங்களோ அது உங்களுடைய கடவுள். இனி உங்களுடைய கடவுளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். கெட்ட சைத்தான்கள் உங்களுடைய கடவுளா அல்லது உண்மையிலேயே படைப்பாளனாக இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க கருணையாளன் மன்னிப்பவனுடைய இறைவனா என்பதை நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும். இரண்டு வாக்குகள் இங்கு இருக்கின்றன. வலி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கெட்ட வார்த்தையை பேசலாமா, வலி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டு அமைதியை மேற்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? இங்கு அப்பண்டிசைட்டிஸ் இருக்குது, பர்ஸ்ட் ஆயிரும், வெடிச்சு போயிடும், செத்து போவேன், இதை தவிர என்ன தெரியும்? அதே சமயத்தில் ஒன்றாக வேண்டாம், சுகமாக வேண்டும் என்ற அந்த வார்த்தையை கேட்பது கிடையாது. காரணம், நான் என் உள்ளத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். மசூதிகள் என்றும், சர்ச்சுகள் என்றும், தேவாலயங்கள் என்றும், கோயில்கள் என்றும் வெளியேறிவிட்டேன். உள்ளத்தில் இறைவனுக்கு இடமில்லை, அவன் போகவில்லை, சுகமாக வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான். எனவே நான் வெளியேறுகின்றேன். இதை கேட்க முடியாது. என்னுடைய அறிவு புரிகிறது, டாக்டர் கூறிவிட்டார், என்னுடைய தெய்வம் கூறிவிட்டது, நான் செத்துப்போவேன் என்று. நான் எப்படி பிழைக்கலாம்? எவ்வளவு கேடுகள் இருந்த போதிலும் இறைவன் இன்னும் மன்னிப்பாளன். உங்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இருக்கிறது என்பதை அறிந்து உங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். தன்னிடமிருந்த ஒரு ஆற்றல் அங்கு இருக்கின்றது. சத்தியத்தை கேட்கும் பொழுது அவர்கள் உணர்வார்கள், இதுவரை சத்தியத்தை கேட்கவில்லை அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள், மறந்து போய்விட்டது. அதற்கு உணர்வூட்டும் பொழுது நிச்சயமாக அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது என்று தெரியும் வரை உங்களை மன்னிப்பான். எப்பொழுது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதனையும் இருக்கின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய பேச்சு நிறுத்தப்படுகின்றது. இறைவனுடைய பேச்சு நிறுத்தப்படும் பொழுது என்னுடைய நம்பிக்கை குறைந்து விடுகின்றது, நான் செத்துப்போவேன். இறைவனுடைய பேச்சு எங்கு குறையும் பொழுது நம்பிக்கை குறைகிறது. இனி வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாத அளவுக்கு நான் இறந்துதான் போவேன் என்று மனம் தொலைந்து விட்டது. யாரும் கூறுவார்கள், அவன் மனதை விட்டுவிட்டான், இனி பிழைக்க மாட்டான் என்று. இறைவனுடைய வாக்குகள் இருக்கும் வரையில் மனம் அங்கு இருக்கின்றது. எப்பொழுது மனம் இல்லை என்றால் இறைவனுடைய வாக்குகள் நிறுத்தப்படும் பொழுது மனம் இல்லை, மனம் வெறுத்து விட்டது, விளக்கியாகிவிட்டது. நற்செய்திகள் அனைத்தும், எச்சரிக்கைகள் அனைத்தும் இறைவனுடன் வந்து கொண்டிருக்கின்றன. நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். அது எண்ணம், அது மனமாக இருக்கின்றது. மனமிக்க வாழ்க்கைக்காக அந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை நீங்கள் விரும்புங்கள். உங்களிடம் எதையும் செய்யச் சொல்லவில்லை, விரும்புங்கள். அவ்வளவுதான். பெருமை கொண்டு நான் கையை காலை ஆற்றிக்கொண்டு எதையும் செய்ய சொல்லவில்லை. உங்களை செய்யக்கூடாது, இறைவன் முன்பாக பணிந்து விடுங்கள், கை காலை கட்டி கொண்டு உட்காருங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக ஆற்றிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் வெளியேறிவிட்டால் இனி இறைவனோ கடவுளோ தெய்வமோ இல்லை. கட்டிடங்களுக்குள் செல்வதும், பூஜை நமக்கும், நமாஸ் படிக்கிறவர்களுக்கும், ஜெபம் பண்றதும் கொள்ள போகும்பொழுது உங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்கள் வெளியேறிவிட்டீர்கள். இனி நல்வாக்குகள் எதுவுமே இல்லை. திரும்புங்கள். எங்கு நீங்கள் திசை திருப்பப்படுகின்றீர்கள்? உங்களுடைய இறை ஆற்றலை விட்டுவிட்டு எண்ணத்தின் மீது சத்தியமாக உள்ளதை உங்களுக்காக அழகானதை அறிவித்து அதை உள்ளமாக ஆக்கி அதை இல்லமாகவும் அமைத்து அதில் நீங்கள் தங்குங்கள் என்றென்றும் சொர்க்கவாசிகளாக இந்த உலகத்திலும் நன்மையை மட்டுமே நீங்கள் கிடைக்க பெற்றவர்களாக. மனிதர்களிடம் அதிகமாக பேச வேண்டாம். அவர்களிடமிருந்து எந்த அறிவிப்பும் கிடையாது. அறிவிப்பின் மீது நிறைய கேட்க வேண்டியிருக்கின்றது, பழக வேண்டியிருக்கின்றது. இப்பொழுதும் கூட உங்களுடைய மூட்டுகளில் வலி இருக்கிறது, இடுப்புகளில் வலி இருக்கிறது. இப்பொழுது இறைவனுடைய வாக்கு சுகமாகுங்கள் என்று வலி இருக்கிறது என்பது சைத்தானுடைய வார்த்தை. எந்த உறுப்பும் பேசவில்லை, மனம் பேசுகிறது. அதே இடத்தில் இறைவனுடைய வாக்கும் இருக்கிறது. எது சிறந்தது, எது ஆற்றல் மிக்கது என்பதை அறியுங்கள். அழிக்கக்கூடியது ஆற்றல் மிக்கதா, உயிரோட்டம் கொடுத்து அதனை பாதுகாக்கக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது, படைக்கக்கூடியது, படைப்பாற்றல் மிக்க அந்த இறை வாக்கு ஆற்றல் மிக்கதா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நன்மையை நம்ப அந்த வழி குறையும். உறுப்புகளில் வேதனை இல்லை. உறுப்புகள் ஒரு ஜடம். கண் வலிக்கிறது, கால் வலிக்கிறது, மூக்கு வலிக்கிறது, நாக்கு வலிக்கிறது இல்லை. நெஞ்சத்தில் இருக்கிறது உங்களுடைய நோய். அங்கு நீங்கள் விரும்புங்கள், நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். என் இறைவனே, இதுவரையில் நான் கடந்து வந்த பாதையை பற்றி மன்னித்துள்ள இறைவனே, கேளுங்கள். நிச்சயமாக அவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். மன்னிப்பை கேட்கும் பொழுது பல மடங்கு மன்னிப்பு அதிகமாகிறது. இணையம் பூசாரிகளையோ டாக்டர்களையோ நீங்கள் நம்புகிறானா? தெளிவாக்கப்பட்டுவிட்ட பிறகு இறைவன் அறிவிக்கின்றான், எந்த ஒரு விஷயத்தையும் நேர்வழியின் மீது அவர்கள் அமைவதற்காக, அவர்களுக்கு சத்தியம் தெளிவாக்கப்படுவதற்கு முன்பாக அவர்களை நான் வேதனை செய்வதில்லை. இப்பொழுது உங்களுக்காக சத்தியம் அறிவிக்கப்படுகின்றது. இதுவரையில் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அவன் வேதனை செய்யவில்லை, நீங்களாக வேதனையை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளத்தை விட்டும் வெளியேறியதன் காரணமாக உள்ளத்தில் பேசக்கூடிய அந்த இறைவாக்குகளை நீங்கள் கேட்கவும் வழியில்லை, அதன் பிறகுதான் நம்பிக்கை, எனவே அதற்கும் வழியில்லை. விரும்புங்கள், அது நிகழ இருக்கின்றது, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ இருப்பதற்கு முன்பாக உங்களுக்காக அறிவிக்கின்றான், இது உங்களுடைய தேவை. ஏற்கனவே உங்களுக்காக சுத்தப்படுத்தப்பட்டுவிட்டது, ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அவ்வளவு பணிவோடு இறைவன் வருகின்றான், நாமோ இவன் சொல்லிவிட்டான், அவன் சொல்லிவிட்டான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் தான் உங்களை அறிவை கொண்டு சம்பாதிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் சம்பாதிக்கப் போகின்றீர்கள், அப்படித்தானே? எதனை சம்பாதிக்கப் போகின்றீர்கள்? நீங்கள் சம்பாதித்த வினைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நோய்களும், உங்களுடைய கவலைகளும், உங்களுடைய பயமும், உங்களுடைய அதிர்ச்சிக்காக நீங்கள் காத்திருக்கக்கூடிய அந்த நாளின் தருணமும் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. கேடுகளை தவிர அங்கே இல்லை, எதுவுமே இல்லை. எதனை சம்பாதிக்கப் போகிறீர்கள் இப்பொழுது? நீங்கள் சம்பாதிப்பவர்கள் உண்மையானால் ஏன் கவலையும் பயமும் இருக்கிறது? சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குமானால் ஏன் இந்த பயம், கவலை? பொருள்களை கொண்டு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, அங்கு அருள் இல்லை. உயிரோட்டம் வேண்டும், படைக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும். வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய குளிர்ச்சியையும் மழையையும் கொண்டு வருவோம் யார்? உங்களுடைய பணமா? நீங்கள் சம்பாதிக்க முடியுமா? அறிவு இருக்கிறதுக்கு அல்லது வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடிய அறிவிப்பின் காரணமாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டு இப்போ வேண்டும் கேட்டதுனால தானே உலகாலம் பற்றி இலவசம் மழை பெய்யுது. வெயில் வேண்டாம், வெயிலில் நாங்கள் தகிக்க வேண்டாம், இருக்கிறதா இல்லையா? அதை நம்புங்கள். எப்பொழுதும் உங்கள் மீது மேகமூட்டங்களாகவும் தாரை தாரையாக உங்கள் மீது மழை படிந்து கொண்டும் இருக்கும். துளிர்விடக்கூடிய அந்த காலம், இளவேநீர் காலம் உங்களுக்காக உண்டு. வேநீர் காலமும் முதுவேநீர் காலமும் நமக்கு கிடையாது. இது கத்திரி வெயில், இது கத்திரிக்காய் வெயில். எதற்காக இந்த கெட்ட வார்த்தைகளை அறிவாக கொண்டு மெச்சிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள்? சனியன் பிடித்த இந்த கத்திரி வெயில் வர இருக்கின்றது, வர வேண்டாம் என்று கூறுகின்றான். அந்த வார்த்தை கிடையாது, வரும். இந்த நாளில் இவ்வளவு நாள் வெயில் தகிக்கும். ஏன் அறிவிப்புக்கு பதிலாக அறிவை ஏன் நீங்கள் மேற்கொண்டீர்கள்? எந்த காலமும் வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்கள் ஒருவருக்காக வேண்டி மழை பெய்யும். அந்தந்த பகுதிகளில் ஒருவர் நிலவில் இருக்கின்ற மழை பெய்யும். அதில் துளிர்விடும். என்ன துளிர்விடும்? உங்களுடைய உணவு. எங்கு பார்த்தாலும் உணவு இளையும். வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அழகான உணவு, புது உணவு. வானமும் துடைக்கப்பட்டு காற்றுகள் மாறி 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 வீசும்பொழுது வானங்களும் துடைக்கப்படுகின்றன. தண்ணீரை கொண்டுதான் கழுவப்படுகின்றது. இந்த காற்றும் மழையும் வீசும் பொழுது, மாறி மாறி வீசும் பொழுது, தூரகம் சாகனம் அடிக்கும் பொழுது, அந்த வானத்திலிருந்து உங்களுக்கு இறக்கப்படக்கூடிய நீரானது காற்றை கழுவுகிறது. உங்களுக்காக தூய்மைப்படுத்த வேண்டிய புது காற்றும் உருவாகிறது. வெள்ளப்பெருக்கெடுத்து உங்களுடைய வீதிகளும் உங்களுடைய சுற்றங்களும் துடைக்கப்படுகின்றன. புதிய படைப்பாக துளிரிடக்கூடிய அந்த பயிர்களையும் தானியங்களையும் காய்கறிகளையும் உயிரோட்டங்களையும் உயிரினங்களையும் உங்களுக்காக படைப்பதற்காக வேண்டி இதில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? துளிரிடக்கூடிய அந்த ஆற்றலை நீங்கள் பெறுங்கள். உங்களுக்கு தண்ணீருக்கும் குறை கிடையாது, உணவுக்கும் குறை கிடையாது. ஒவ்வொரு மண் துகளும் தானியங்களாக ஆகும். கற்பாறைகளிலிருந்து 100 மீட்டர் 200 மீட்டர் தூரம் வரக்கூடிய மரங்களை எல்லாம் பார்த்துக்கின்றீர்கள். தண்ணீர் எங்கிருந்து கிடைத்தது? இறைவன் நாட்டப்படி நிகழும். உங்களுடைய அறிவின்படி ஒரு காலம் ஒரு விடை காண முடியாது. விரும்புங்கள், அது நடக்கும். எண்ணம் இருக்கிறது, அது நடக்க இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டுவிட்ட ஒன்று உங்களுக்கு விதிக்கப்பட்டுவிட்டது. இங்கு நான் எண்ணம் கொள்ள நான் என் பாதையை அதனால் அமைக்கப் பெறுகின்றேன். நான் அமைக்கவில்லை, தானாக அமையும். ஒரு திரும்ப கூட உங்களால் அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவிப்பை நம்புங்கள். மகாசக்தி உங்களுக்காக உங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றான். உங்களோடு மகாசக்தி இருக்கும் பொழுது வானங்களும் பூமியும் அவனுக்கு கட்டுப்பட்டவை. அவனுடைய அறிவிப்பை நான் எடுக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த மகாசக்தி இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடையும் பொழுது, நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றின் மீது அகிலங்கள் பணிய வேண்டும். ஏனென்றால் இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இறைவனுடைய திருப்தியை அது பெறும் பொழுது, பார்க்கும் பொழுது, உங்களுடைய எண்ணத்திற்கு அது கட்டுப்பட வேண்டும். வானங்களும் பூமியும் கோள்களும் நட்சத்திரங்களும் சந்திர மண்டலங்களும் சூரிய மண்டலங்களும் அவ்வளவு உங்களுடைய கால்களுக்கு அடியில் பணிய வேண்டும். இவற்றையா நீங்கள் வணங்குவீர்கள்? உங்களுடைய அடிமைகள். இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே பணிந்து விடுங்கள். அந்த இறைவனை தேடி எங்கேனும் செல்வீர்களானால் அந்த இறைவனை விட்டுவிட்டுத்தான் செல்கின்றீர்கள். சைத்தான்களை நாடி, உங்களுடைய அறிவை நாடி, பூசாரிகள் காட்டிய வழிகளின்படியும் மூதாதையில் காட்டிய வழியின்படியும் இன்று வரையில் நாம் சீரழிந்தோமே, இனி அப்படி கிடையாது. சத்தியத்தின் மீது எதனை இறைவன் நிறைக்கி வைத்தானோ அதனை நான் பின்பற்றுகின்றேன். நம்பிக்கை கொண்ட மக்களாக நீங்கள் இப்பொழுது உணர வேண்டும், உங்களுடைய தேவையானது தண்ணீர், காற்று, உணவு, வேற எதுவும் உங்களுடைய தேவையா? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், தெரிஞ்சுப்போம் என்னென்ன தேவை. ராக்கெட் வேணுமா, ஃப்ளைட் வேணுமா, எது வேணும்? இந்த பூமி உங்களுக்காக விளைந்து விட்டால், கால்களுக்கு அடியில் விளைந்து விட்டால், வானங்கள் பூமிக்கு இறங்கிவிட்டன, உங்கள் கால்களுக்கு அடியில் வானங்கள் கிளத்தப்பட்டு விட்டன, அதிலிருந்து உங்களுடைய விளைச்சல்கள் உருவாகின்றன. உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டவையும் உங்களுடைய வாழ்வின் ஆதாரமும் வானங்கள் எடுக்கின்றன. அதிலிருந்து பூமியில் இறங்கி அதிலிருந்து உங்களுடைய தேவை, உணவின் தேவையும் வாழ்வின் ஆதாரமும் விளங்க ஆரம்பிக்க அதன் மீது உங்கள் காலடி படுகிறது. வானங்களும் பூமியையும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றில் ஒன்றை கூட நீங்கள் வணங்கக்கூடாது. அவை உங்களுடைய அடிமைகள். இறைவனுடைய கட்டளையை கொண்டு அவன் உங்களோடு இருக்கும் பொழுது, வானங்களும் பூமியும் இறைவனுக்கு அடிமை என்றால், அவன் உங்களோடு இருக்கும் பொழுது, உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கும் பொழுது, அவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவனுடைய விருப்பத்திற்கு பணிய வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய விருப்பத்திற்கு பணிகின்றது. வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை என்பதை அறியுங்கள். தாய் மண்ணை வணக்கம் என்று மண்ணை வணங்குவதும் வானத்தை வணங்குவதும் சூரியனை வணங்குவதும் ஒரு காலம் கிடையாது. ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடிமை. மனிதர்களுடைய அலங்கார பேச்சுக்களில் நீங்கள் உங்களுடைய திசைகளை திருப்பிட வேண்டாம். சத்தியத்தின் மீது உறுதியாக நீங்கள் அமையுங்கள். உங்களுடைய தேவை உணவும் காற்றும் தண்ணீரும் வேறு ஏதாவது தேவையா உங்களுக்கு என்று கேட்டால் இல்லை. உங்களுக்கான நல்லறிவை கொண்டு நான் உங்களுக்காக உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கின்றேன். நம்பிக்கை கொள்ளுங்கள். இதை தவிர நீங்கள் சம்பாதிக்க இருப்பது உயிரோட்டம் இல்லாது. இதோ இதில் மின்சாரம் இருக்கின்றது. இந்த காற்று வெளிக்காற்று எதில் உயிரோட்டம் இருக்கிறது என்று கேட்டால் உங்களுக்கு பதில் தெரியும். ஏசியில் தான் உட்கார்ந்துருக்கோம். உங்களுடைய டெக்னாலஜி வெளியில் போகும்போது அந்த காற்று எது வேண்டும் தெரிஞ்சிருக்கின்றீர்கள். பெருமை விட முடியாது. உங்களுடைய டெக்னாலஜி ஒவ்வொன்றுமே செத்த பிணம் என்பதை தெரிய வேண்டும். உயிரோட்டம் கிடையாது. ஒரு பிக்சர் இருக்குது, ஒரு மேகக்கூட்டங்கள் பிக்சர் இருக்குது, பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பிக்சர் அழகாக இருக்குது, ஒரு சீனரி இருக்குது, அழகாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்து வரைஞ்சி வச்சு பார்த்துட்டு இருக்கிறோமே, இதில் உயிர் இருக்க ஒரு இலை அசையமா, அதில் அதுலேருந்து ஒரு காற்று இருக்கா, ஒரு குளிர்ச்சி இருக்கா? கிடையாது. அந்த பெயிண்டுடைய அந்த வாசனையும் அந்த பெயிண்டுடைய அந்த வெப்பம் தானே சுற்றி இருக்கும். இதை வச்சு புகழ்ந்துட்டு இருக்கிறது நல்ல ஆர்ட், ஆர்ட் டைரக்டர். ஆனால் வெளியில் வந்து மேகத்தை பாருங்க, பார்த்துட்டே இருக்கலாம். நேற்றுன்னு பார்த்தோம், பார்க்காததா அப்படின்னு கிடையாது. பார்க்க பார்க்க கண்ணு குளிர்ச்சி. ஏன்னு சொன்னால், ஒரு பார்வை பார்த்து விட்டு பூமிக்கு திரும்பி விட்டு அடுத்த பார்வையில் மாறி இருக்கும். பார்த்து கொண்டிருக்கிறதே மாற்றம் ஆகி கொண்டிருக்கின்றது. உயிரோட்டம் இருப்பதன் காரணமாக அதை பார்த்து கொண்டிருக்க முடிகின்றது, சகித்துக்கொள்ள முடிகிறது. மனிதனுடைய அறிவு உயிரோட்டம் இல்லாத ஒரு ஜடம், செத்த பிணங்களை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தேவையில்லை. உங்களுக்கு பேனாவோ பென்சிலோ எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கான உயிரோட்டம் உள்ள அவ்வளவும் வானங்கள் இறங்கிவிட்டன. எதை கொண்டு நீங்கள் வானங்களை உங்களுக்கு கால்களுக்கு இடராக்குவீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ராக்கெட்டுகளை கொண்டார் அவ்வாறல்ல. போகும்போதே இந்த ராக்கெட் போகும்போது அவ்வளவு காற்றுகளையும் எரித்து கொண்டு போகின்றது. உங்களுடைய மூச்சுக்கு எந்த காற்றை படைத்தானோ அதை எரித்து கொண்டு போகிறது. போய் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை. அவர் சம்பாதித்தது எதுவுமே அவர்களுக்கு பயன்படப் போவதில்லை. உங்களுடைய நன்மைகளுக்காக உணவுக்கோ காற்றுக்கோ அல்லது உங்களுடைய தண்ணீருக்கோ நிச்சயமாக பயன்படாது. உங்களுடைய அறிவு மருந்துகளும் மாத்திரைகளும் உங்களுடைய அறிவாக பயன்படுத்தப்படுகின்றன, அப்படித்தானே? விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், பி டுவெல், பி சிக்ஸ், இந்த விட்டமின்கள் உயிர் இருக்கா இல்லையா? இவர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த மாத்திரைகளுக்கு உயிர் இருக்கிறதா அல்லது உயிரற்ற ஜடமா? இறைவனுடைய கேள்வி அங்கிருக்கிறது. உயிரில்லை. அப்படியென்றால் செத்த பிணத்தை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த செத்த பிணமானது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதா, உங்களுக்கு விரோதமானதா? மழை பொழிகிறது, பூமியில் விளைச்சல்கள் பசுமையாக வளர்கின்றன, பின்னர் அவற்றிலிருந்து பழங்களும் காய்களும் உண்டு, உங்களுக்காக உணவாக உண்டு. பின்னர் அவை கீழே விழுகின்றன, மஞ்சள் நிறம் பூக்கிறது, சருகுகளாக மாறி வெப்பத்தன்மையை அடைகின்றது. உயிர் அற்று போகும் பொழுது, உயிரோட்டம் இருக்கும் பொழுது அவ்வளவு பூத்து குலுங்குகின்றது. எங்கு பார்த்தாலும் குளிர்ச்சி, கண் குளிர்ச்சி, இதயத்தின் குளிர்ச்சி. இந்த சருகுகளாகி வெப்பத்தன்மை அடையக்கூடியது உங்களுடைய இறந்துவிட்ட உயிரற்ற ஜடங்கள். இந்த மருந்து ஜடமாக இருக்கும் பொழுது உங்களை நெருப்புக்கு இரையாக்குகிறதா, அல்லது உங்களுடைய உயிரோட்டத்திற்கு அது சாதகமானதா? சிந்தனையில் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துங்கள், சிந்தனையில் உங்களுடைய வாழ்க்கையை அமையுங்கள். அங்கு சத்தியம் இருக்கின்றது. நீங்கள் சிந்தித்து உணரும் பொழுதே நம்பிக்கை பிறந்து விடுகின்றது. நீங்கள் சிந்தித்து உணரும் பொழுதே அது உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை அமைத்து விட்டது. நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அதுக்கு முன்பாக அது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் சம்பாதிப்பது எதுவுமே கிடையாது. உங்களுக்காக என்ன குறை வைத்து விட்டேன், நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கின்றீர்கள். பணம் என்ற பிணத்தை, பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? சுவாசிக்க போறீங்களா? மென்று திங்க போறீங்களா? அதை குடிக்க போறீங்களா? அதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதற்காக பணம்? உணவு வாங்குறதுக்கு. உணவு தான் நான் ஏற்கனவே படைச்சு வச்சிருக்கேன். ஏன் அதை வந்து பதுக்கி வச்சுட்டு பிறகு பணம் கொடுத்தா தான் உணவு? யார் உங்களுக்காக இதை அனுமதி? எப்படி உணவை விலை பேச அனுமதித்தீர்கள்? உங்களுடைய அரசாங்கங்களை எப்படி நீங்கள் தீர்மானித்தீர்கள்? இந்த உரிமை, அந்த உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே. உணவு உரிமை எனக்கு, அதை கொடுன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கு. அந்த உணவை கொண்டுதான் கவலை, அந்த உணவை கொண்டுதான் பயம், அந்த உணவை கொண்டுதான் அதிர்ச்சி எல்லாமே. சந்தேகம் சந்தேகங்களாக உணவுக்கு என்னன்னு பற்றி தான் கவலையே. இந்த கவலை மட்டும் இல்லை என்றால் நோய் எங்கேயும் தோறும். டாக்டர்களுக்கு என்ன வேலை? உயிரோட்டம் இருக்கும் பொழுது கவலையின் காரணமாக உயிரோட்டம் குறைகிறது. உங்களுடைய அரசாங்கங்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்கள் கையில் இருக்கிறது. உணவுக்கு, தண்ணீருக்கு, காற்றுக்கு யார் விலை பேச மாட்டார்களோ அவர்கள் உங்களுக்கு தகுதியானவர்கள். வேறு எவரும் கிடையாது. இவர்களிடமிருந்து எந்த தேர்தல் வாக்குறுதியும் தேவையில்லை. உணவு விலை பேசக்கூடாது, அவ்வளவுதான். ஒன்று தான், வேலையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவனுக்காக வேலை பார்க்கணும்னா, வானங்களும் பூமியும் எனக்கு அடிமைன்னு சொல்லும் போது இவன் காலில் வந்து வேலை பார்க்கட்டு, இவன்ட்டு கையை ஏந்திட்டு காசு வாங்கிட்டு அப்புறம் கொண்டு போய் ப்ரொவிஷன் ஸ்டோர் கொடுத்து ரேஷன் கடையில் கொடுத்துட்டு ரேஷன் அரிசி மட்டமா அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு ஏன் இந்த இடிநிலை? உணவுக்கு குறை இருந்தால் குறை, உணவுக்கு குறை இல்லை. எங்கிருந்து வந்தது இந்த பணம்? இவ்வளவு படைப்பாக இருக்கக்கூடிய அந்த மகத்தான படைப்புக்கு குறை வைத்துவிட்டு இறைவன் நீங்கள் பட்சத்து நோட்டுக்கு நிறைவாக்கி விட்டான உணவு, என்னுடைய உணவை வாங்கிட முடியும் என்று. எப்படி இந்த அற்பமான பொருளாதாரத்தை உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சமாக கொண்டீர்கள்? அசிங்கமான பொருளாதாரம் விட்டுவிடுங்கள். சுகாதாரத்தை விரும்புங்கள், உணவாதாரத்தை விரும்புங்கள். அங்கு விரும்ப வேண்டியதுதான் விளைச்சல்கள் பெருகிவிடும். காய்கறிகளை உயர்ந்துவிட்டன, கண்ணீராக வந்தது. அந்த கண்ணீருக்கு பதிலாக இறைவன் உங்களுக்கு காய்கறி விலைகள், விளைச்சல் அதிகரித்தான், விலைகள் குறைந்து விட்டது. இந்த நாசமாய் போன பேப்பர் என்ன சொல்லணும்? உணவு விலை வீழ்ச்சி, வியாபாரிகள் கவலை. பொதுமக்கள் அழகாக இருக்காங்க பேச்சு கிடையாது. ஏன்னா ஒரு வியாபாரி தான். இந்த பத்திரிகைகளை படிப்பதைப் போல தருத்திரம் எதுவும் கிடையாது. காலங்காத்தால் வீட்டில் வச்சுட்டு உங்களுடைய எண்ணங்களின் மீது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் வீட்டில் ஒரு பத்திரிகை வாங்கணும்னு சொன்னோன்னா தொடர்ச்சி போகிறதுக்காக, எல்லாம் சுத்தப்படுறதுக்காக வாங்கணும், சொல்ல படிக்கிறதுக்காக இல்லை. இவ்வளோ குறைச்ச காசுக்கு இவ்வளோ பேப்பர் கிடைக்காது. அதை வச்சுக்கிட்டு காலையில் படிக்கிறீங்களே, இதை விட தருத்திரம் வீட்டுக்கு என்ன இருக்க முடியும்? ராத்திரி தூங்க போகும்போது அந்த தருத்தத்தை கேட்டுங்கிறது, காலையில் எந்திரிக்கும் போது அந்த தருத்தத்தை பாட்டு படிக்கிறது. குடும்பமே நாசமாகிவிடும். தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் சேமித்து வைத்திருந்த நாசத்திலிருந்து விலகுங்கள். உணவுக்கு விலை பேசாத அந்த அரசாங்கம் எது? அந்த தனி மனிதன் யார்? 120 கோடி மக்களையும் அந்த தனி மனிதன் யார்? நீ பிரைம் மினிஸ்டர்வா? பார்ட்டி பார்ட்டி இடம் தேவையில்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அரசனை தேர்ந்தெடுப்பான். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்ன வேண்டும் என்று? பொருளாதாரத்தை நீங்கள் விரும்பாதீர்கள், சுகாதாரம், உணவாதாரம் வேண்டும் இறைவனை என்று விரும்புங்கள். இந்த உணவாதாரத்தை நீங்கள் விரும்பும் போது நீங்கள் சம்பாதிப்பது எதுவும் இல்லை. மற்றபடி நீங்கள் சம்பாதிப்பது அவ்வளவும் கேடுதான். அத்தியாயம் 39 வசனம் 51. 51. ஆகவே அவர்கள் சம்பாதித்ததின் தீமைகளே அவர்களை வந்தடைந்தன. அவர்கள் சம்பாதித்த முற்பட்ட அந்த பொருளாதாரத்தின் தீமைகள் தான் அவர்களை வந்தடைந்தன. நான் அவர்களுக்காக அறிவித்த உணவாதாரத்தை அவர்கள் பின்பற்றவில்லை, அருளாதாரத்தை அவர்கள் பின்பற்றவில்லை, சத்தியத்தை அவர்கள் பின்பற்றவில்லை, என்னை அவர்கள் பூஜிக்கவில்லை, என்னை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள், அவர்களுடைய அறிவை மெச்சினார்கள், பெருமை கொண்டவர்களாக அகம்பாம்பரிசர்கள் அடைந்தார்கள். அவர்களுடைய மனக்கண் குத்தப்பட்டு விட்டது. இனி அவர்களால் நன்றறிவை பெற முடியாது. கண் குத்தப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சாமி கண்ணை குத்தின் கேள்விப்பட்டிருக்கீங்க, அகக்கண் பார்வை குத்தப்படக்கூடாது. நம்பிக்கை கொள்ளுங்கள், பயப்படுங்கள், உள்ளட்சம் கொள்ளுங்கள், பயபக்தியாளர்களாக ஆகுங்கள். நீங்கள் சம்பாதித்த தீமைகள் நீங்கிவிட்டன. பணத்தை கொண்டு உங்களை நோய்களை குணமாக்க முடியாது. உங்கள் விரலில் வழி இருக்கும் பொழுது அங்கு வழி இல்லை, இங்கு வழி இருக்கிறது, அதற்கு மாறாக இரண்டு பேச்சு வழி கிடையாது என்பதை நம்புங்கள். அந்த வழி குணமாகும், அங்கு அது இருக்க முடியாது. நோய்களில் வாழுங்கள் என்று உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய அறிவிப்பு நோய்களே கூடாது என்று. மருந்துகளால் நோய்களை குணமாக்க முடியாது, அது உயிர்த்தன்மை அற்றது. ஜடம் நெருப்பை பற்றி வைக்கும், உங்களுடைய உடலுக்கு நெருப்பை கொண்டு வரும். பயந்து கொள்ளுங்கள், அச்சம் கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவர்கள் இருக்கின்றான். ஆகவே அவர்கள் சம்பாதித்த தீமைகளை, உணவு காற்று தண்ணீருக்கு அப்பால் அவர்கள் எதை சம்பாதிக்க போனார்களோ அதனுடைய தீமைகள் ஒட்டுமொத்தமாக அவர்களை வந்தடைந்தது. இன்னும் இந்த பொருள்களை கொண்டு மற்றவர்களை பரிகாசம் செய்வார்கள், அந்த பரிகாசமும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. பொருள்கள் எல்லாம் வைத்திருக்கின்றீர்களின் உணவு கிடையாது, உணவை சாப்பிட முடியுமா? முடியாது. நோய்கள் கண்டுவிட்டீர்கள், ஒட்டுமொத்தமாக உடல் அழிந்து விட்டது, உயிரோட்டமும் குறைந்து விட்டது. எந்த ஒரு நன்மையையும் உயிரோட்டம் குறைந்த பிறகு ஏற்றுக்கொள்ள முடியாது. சத்தியத்தின் பாதையில் பக்கம் நீங்கள் திரும்ப இருக்கின்றீர்கள். ஆகவே அவர்கள் சம்பாதித்த தீமைகளே அவர்களை வந்தடைந்தன. இன்னும் இவர்களிலும் எவர் அநியாயமாக இந்த பொருள்களை மேற்கொள்வதற்காக மனிதனுக்கு மனிதன் நயவஞ்சகமாகவும், மனிதர்களை வஞ்சித்தவர்களாகவும், விரோதித்தவர்களாகவும், பகைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, இவர்கள் அவ்வளவு பேருமே நாசமானவர்கள். பூகம்பங்களும் வெள்ளங்களும் வருகின்றன, அழிக்கப்படுகின்றன. ஏன் அவ்வளவு பேருமே அழிக்கப்பட வேண்டியிருக்கின்றது? ஏனென்றால் அவ்வளவு பேருமே அருளாதாரத்தை விட்டுட்டு பொருளாதாரத்தை நம்பியவர்கள், ஒருவருக்கு ஒரு நயவஞ்சகர்கள், விரோதிகள். ஒன்று, இறைவனுக்கு நண்பர்களாக இருங்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றுமுத்த சகோதர சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், ஒட்டுமொத்த மனித சமுதாயம். இறைவனுக்கு விரோதிகளாக மாறுங்கள், நீங்கள் ஒருவரை அழித்துக் கொள்வார்கள். இவ்விதமாக அதிகமாகும் பொழுது பூகம்பங்களும் வெள்ளங்களும் இயற்கை பேரழிவுகள், கொசுக்களும் மலேரியாக்களும் வந்துவிட்டன. நம்பிக்கை கொள்ளுங்கள், தனி மனிதனாக நீங்கள் விளங்குங்கள். ஒரு மனிதன் இருப்பதற்காக அந்த சுற்றுச்சூழல் முழுவதுமே இறைவனால் பாதுகாக்கப்படுகின்றது. எப்படி இவ்வளவு அநியாயங்களுக்கும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த உலகம் என்றால், அங்கங்கு இருக்கக்கூடிய சில நல்ல மனிதர்கள் அவ்வளவுதான். இந்த மழையும் அதற்காகத்தான். என் இறைவனே, என்னுடைய சம்பாதித்தியத்தின் தீமைகளை விட்டு நீ நீக்குவாயாக. நான் எதை சம்பாதித்தனோ அது எனக்கு தீமையானது. அருளாதாரத்தையும் சுகாதாரத்தையும் உணவாதாரத்தையும் நான் மேம்போக்காக விட்டுவிட்டேன். இப்பொழுது திரும்புகின்றேன், மன்னிப்பவனே. நான் சம்பாதித்த தீமைகள் என்னை வந்தடைந்தன, ஏற்றுக்கொண்டேன், உண்மைதான். இப்பொழுது மன்னிப்பு தெரிகின்றேன், நீங்கிவிட்டது. இன்னும் இவர்களிடம் இந்த பொருளாதாரத்தை, அருளாதாரத்தை விட்டுவிட்டு பொருளாதாரத்தை பக்கம் சென்றதன் காரணமாக என்னென்ன கேடுகளை அனுபவித்தார்களோ, அவ்வளவு அநியாயங்களில் இருந்தும் நீ என்னை பாதுகாப்பாயாக, நிச்சயமாக நீ கருணை மிக்கவன். அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்த தீமைகளை விரைந்தே வந்து சேரும். யார் இந்த அநியாயத்தை மேற்கொள்கின்றார்களோ, பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒருவருக்கு வஞ்சித்து வாழ்கின்றார்களோ, இவர்கள் சம்பாதித்த அநியாயம் விரைவில் வந்து சேரும். அவர்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் வந்து சேரும். எதிர்பாராத ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதே இதன் காரணமாக. எதிர்பாராத விதமாக அவகாசம் கொடுக்கப்பட முடியாது. அவர்கள் திருந்தவற்றுவதற்கும் அல்லது அவர்கள் பாவனுக்கு தேடுவதற்கும் அவர்கள் சுகமடைவதற்கும் அவகாசமும் கிடையாது. திடுக்கோளாக வந்தடையும். போக்குவரத்தின் மீது நாம் பிரிக்கப்படுவோம். இப்பொழுது நாம் பயப்பட வேண்டும், என் இறைவனே உன்னை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே இனி நமக்கு போக்குவரத்தின் போதும் அச்சமில்லை. அன்றியும் அவர்கள் தோற்கடிக்க முடியாது. இதையும் மீறி அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தின் பக்கமும் நயவஞ்சகத்தின் பக்கமும் மனிதர்களுக்கு மனிதர்கள் விரோதிகளாகவும் வாழ்வார்களானால், இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய அவனுடைய கட்டளை அவர்கள் தோற்கடிக்க முடியாது என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாம் பயபக்தியாளர்களாக வாழ இருக்கின்றோம் என்று முதலாக நம் இறைவன் நமக்கு போதுமானவனாக இருப்பான்.